ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நாரத பக்தி சூத்திரம். இப்ப இந்த நூல்ல வந்து கடந்த வகுப்புகள்ல முதல் அத்தியாயத்தினுடைய 21 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல இறுதியாக பார்த்த 21வது சூத்திரத்துல கோபிகைகள் போல அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா கோபிகைகள் வந்து எப்படின்னா பராபக்திக்கு ஒரு உதாரணம். அன்புனா அது தூய்மை, முழுமை அப்படின்னு பேரு. அதுல எந்த குறையும் இல்லை, நிறைவா இருக்கிறாங்க. ஆனா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது கோபிகைகள் இடத்துல வந்து ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க இறைவனிடத்துல எதையுமே கேட்கலையே, அவங்க வந்து பக்திங்கிற அன்பு மட்டும்தானே செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அவங்களுடைய முயற்சி என்ன அப்படின்னா, இறைவன் வேறு நான் வேறு இல்லை என்ற இருமைகள் இல்லாத அந்த ஏகத்துவமான அன்பில் கரைந்து போனதுனால அங்கே அத்வைத நிலை உண்டாகி விட்டதில் அந்த அறிவாகவே அவர்கள் ஒளிர்கிறார்கள் என்று தான் பார்க்கணுமே தவிர, அவர்கள் அந்த ஞானம் இல்லை, அறிவு இல்லை, சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய அத்வைத வேதாந்த பாடமும் அதைத்தான் சொல்லும். எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்போ இருப்பது இருப்பு மாத்திரமேன்னு சொல்லுதான், சத்து மாத்திரமே இருக்கு. அந்த சத்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தப்போ சித்தா இருக்குன்னு பார்த்தோம். சித்துன்னா அறிவா இருக்கு, உணர்வா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அந்த சித்து நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம இடத்துல என்ன, எப்பயுமே அந்த அறிவு தான், அந்த சுரூபம் தான். நம்ம அங்க ஞானம் இல்லை, அறிவு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அறிவாத்தானே இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல அறிவு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கடந்த ஸ்லோகத்துல 21 வந்து கோபிகைகள் போல அன்பு செலுத்த வேண்டும், அந்த அன்பினால நானுங்கிற தனிப்பட்ட அகங்காரம் கரைஞ்சி அந்த அத்வைத நிலை கை கூடுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு 22 என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். முதல் அத்தியாயத்தினுடைய 22வது சூத்திரம் இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 24 சூத்திரத்தோட இந்த முதல் அத்தியாயம் நிறைவு பெறும். அப்போ ஒரு 3 சூத்திரத்தோட இப்ப நம்ம இந்த முதல் அத்தியாயத்தை நிறைவு செஞ்சிடுவோம். அடுத்தது 2வது அத்தியாயம் போகணும், அது நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கு முதல் அத்தியாயத்துல இந்த 3 சூத்திரங்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமா இந்த முதல் அத்தியாயம் என்ன சொல்ல வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். அப்ப இன்றைக்கு நமக்கு முதல் அத்தியாயம் நிறைவு பெறும் என்று பார்க்கலாம். இப்ப நாரத பக்தி சூத்திரத்தினுடைய 22வது சூத்திரம். தத்ராபி நா மகாத்மிய ஞான விஸ்மிருதி அபவாதக. தத்ர அங்கே, எங்கே கோபிகைகள் இருக்கின்ற பிருந்தாவனத்திலே, அபி நா அங்கே கூட இல்லை, என்ன இல்லை, மகாத்மிய ஞான, ஞானம் என்ற ஒரு மகிமை இருக்கு இல்லையா, மகாத்மியம்னா மகிமைன்னு பேரு, கடவுளின் அந்த ஞானம் இல்லை. விம்ஸ்மிருதி அபவாதக, அவர்களிடத்துல ஞானம் இல்லை, மறந்து விட்டார்கள் என்று சொல்வது தவறு அப்படின்னு இங்க சொல்றார். அதாவது கோபிகைகள் கிட்ட வந்து ஞானம் இல்லை என்று நினைத்து கொள்ள கூடாது அப்படிங்கிறது இந்த சூத்திரம் சொல்ல வருது. இந்த சூத்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே கடவுளின் மகிமை பற்றிய அறிவை மறந்து விட்டார்கள் என்று கூறுவது தவறு அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். தத்ராபி நா மகாத்மிய ஞான விஸ்மிருதி அபவாதகா. விஸ்மிருத்தின்னா மறதி. அவ மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது குற்றமாக பார்க்கக்கூடாது, குறையாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க சொல்றார். அப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப கோபிகைகள் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உண்மை தன்மையை உணராமல் பக்தி செய்யல. ஏன்னா அவர்கள் வந்து அன்பு செய்யறது வந்து ஏதோ ஒரு குருட்டுத்தனமா அன்பு செய்யாங்களான்னா இல்லை, புரிஞ்சுக்கிட்டு பூர்ணத்துவத்துல கரைந்து போனதுதான் அந்த உண்மையான அன்பு. ஆனா நிறைய பேருடைய தவறான புரிதல் என்ன அப்படின்னா, கோபிகைகள் வந்து கிருஷ்ணனை ஒரு சாதாரண மனிதனை போல நேசித்தார்கள் என்பது போல கருதி கொள்வார்கள். ஏன்னா கதை கேட்கறதுனால அப்படித்தானே நம்ம மைண்டு வேலை செய்யும். நம்ம மைண்ட் என்னன்னா, பாமரனுக்கு பாடத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக கதை வடிவில் கொண்டு வந்து அந்த கதையில ஒரு மிகப்பெரிய அத்வைத உண்மைய ஆத்மாவை காட்டி கொடுக்க முயற்சி எடுத்தாலும் அந்த கதையை கதையா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர அந்த கதையினுடைய தாற்பயத்தை யாருமே பாக்குறது இல்லைங்கிறத நம்ம லேட்டா புரிஞ்சுக்கிட்டோம். அதை பின்னாடி ரிஷிகளும் சொல்றாங்க, எல்லா ரிஷிகளுமே அதை சொல்றாங்க. வியாச மகரிஷியே வந்து ஒரு காலத்துல வந்து வருத்தப்பட்டதா நாரதருக்கும் வியாசருக்கும் நடந்த உரையாடல் பகுதியில நம்ம பார்க்கிறோம். அது வேதத்திலேயே வருது. வேதத்துல ஒரு இடத்துல வியாச மகரிஷி, நான் இவ்வளவு தூரம் மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்தேன், ஆனா யாருமே புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தப்போ நாரத மகரிஷி வந்து, ஏன் இந்த மாதிரி நீங்க புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறீங்க, இது வேற எப்படி கொடுத்தா அவங்க புரியுமோ அப்படி கொடுக்கலாம் இல்லையா, மாத்தி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு உரையாடல் பகுதியை வேதத்துல பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு தாத்பரியம், அதாவது ஒரு கதை சொன்னா, இப்ப ராமாயணத்தினுடைய கதையை கேட்டா அந்த கதையில தான் மூழ்கி போறாங்களே தவிர அந்த கதையினுடைய தாத்பரியம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப வந்து ராவணன் வந்து ராமனுடைய மனைவியை அபகரிக்க நினைச்சு அவளை கடத்திக்கிட்டு போறான். அப்ப கடத்திக்கிட்டு போனதுனால அவன் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறான், எத்தனையோ உறவுகளை இழக்கிறான், அவனுடைய வம்சம் ராஜ்யம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ராஜ்யமே அழிஞ்சு போச்சு, ராவணன் வாழ்ந்த அந்த இலங்கையே அழிச்சிட்டாங்க. அப்ப இந்த கதையை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு பெண் ஆசை வந்து ஒட்டுமொத்த அந்த வாரிசுகள் முதற்கொண்டு அந்த சமுதாயத்தை, அந்த அவர்களை சார்ந்த எல்லாத்தையும், அந்த ராஜ்யத்தையே அழிச்சிடும் அப்படிங்கிறத அங்க காட்டி கொடுக்கறத அந்த கதையில பார்க்கணும். ராமாயணத்தினுடைய தாத்பரியம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆங்கிள் நமக்கு புரியணும். அப்ப ராமாயணம் பார்த்தா ஏதோ சீத்தையை கடத்திட்டு போயிட்டான், அங்க கொண்டு போய் வச்சிருந்தான், அப்புறம் ராமர் போய் மீட்டு வந்தாரு, இப்படி கதை படிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் இப்படித்தானே கதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, மாற்றான் மனைவியின் மீது ஆசைப்பட்ட ராவணனுடைய நிலை என்னன்னா, ஒட்டுமொத்தமா அவனுடைய சந்ததியே அழிஞ்சு போச்சு. சந்ததினா என்ன, அவன் அவனுடைய குடும்பம், அவனுடைய வாரிசு எல்லாமே காணாம போயிட்டாங்க. அப்ப இப்படிதான் நடக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா பெண் ஆசை படக்கூடாது. எப்படிப்பட்ட பெண் ஆசை? இன்னொருத்தருடைய மனைவியை ஆசைப்படக்கூடாது. அதாவது தனக்கு பெண் ஆசை இருக்குன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழு. ஆனா இன்னொருத்த மனைவியை ஆசைப்பட்டீங்கன்னா உன்னுடைய வாரிசு வம்சம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய தாத்பரியம். அப்படி புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கணும், தாத்பரியத்தை எடுத்துக்கணும். ஆனா நாம அப்படி எடுத்துக்கிறது இல்லை, இல்லை கதை கேட்கற மாதிரியே கதை கேட்டு போயிட்டு இருக்கோம். இது மாதிரிதான் இன்றைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் வந்து கோபிகைகள் கிருஷ்ணனை ஒரு சாதாரண மனிதனை போல நேசித்தார்கள் என்றுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தாத்பரியம் என்னன்னா, கிருஷ்ணன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மனிதன் அல்ல, அது ஆத்மா, அது ஒரு அறிவு, அதை அடைய ஆசைப்பட்டது மனசு. அப்ப இந்த எண்ணங்களா எழுச்சியில மனசு வந்து கரைஞ்சி போனா அங்க அறிவு பிரகாசிக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான் அந்த கிருஷ்ணலீலா பக்தி கதைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்த நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து பக்தி இல்லை, ஞானம் இல்லை, கோபிகைகளுக்கு வந்து சும்மா கிருஷ்ணனை அப்படியே காதலிச்சாங்க, அவனை விரும்பினாங்க, அவனை ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. கடவுளின் மகிமை பற்றிய அறிவை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று கூறுவது தவறு என்று இங்க சொல்றார். அபவாதகா, அது தவறு, குற்றம், குறை என்று சொல்லக்கூடாது. விஸ்மிருதி, அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது என்று கோபிகைகளுக்கு இங்க ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இந்த சூத்திரம் இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்பு அப்படின்னா ஒரே விஷயம் தானே, அது எல்லையில்லாத அன்பு, அவரும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அந்த ஒருமித்த புரிதல் தான் அன்பா மாறுது, அதான பரம பிரேமின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல பிரிச்சு பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அவர் வேறு நான் வேறுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அங்க உரிமை வந்துடுது, நானும் அவரும் ஒன்றுதான்ங்கிற உரிமை வந்துடுது. அப்ப இந்த இடத்துல இறைத்தன்மைங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம், அது ஒரு அறிவு உணர்வு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பிரஜானம் பிரம்மா, பிரம்மம் என்பது எப்படி இருக்கு, அது ஒரு உணர்வு மயமா இருக்கு, தூய அறிவா இருக்குதுங்கிறதுனால அது உருவத்துல பார்க்க கூடாது, அது அன்பு தான். அன்புக்கு ஏதாவது உருவம் இருக்கா? இப்படிப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட அன்புன்ட்டு ஏதாவது வடிவம் போட்டு காட்ட முடியுமா? முடியாது. அது உணர்ச்சியின் சம்பந்தமா நம்ம உள்ளிருந்து வெளிப்படுகின்ற எல்லையில்லாத அன்பு, அதுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்புனா எல்லாம் ஒன்று தானே. அப்ப இங்க ஞானம் அன்புன்னு பிரிச்சு பார்க்க கூடாது, ரெண்டும் ஒன்றுதான் புரிஞ்சுக்கிட்டா அப்ப அவர்களிடத்துல ஞானம் இருக்கிறது, ஆனால் அது ஏன் வெளிப்படவில்லை? வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிரம்மம், நான் பிரம்மம்னு பிரம்மம் எப்பயும் தன்னை வெளிப்படுத்தி சொல்லாது. அந்த பாயிண்ட் எடுத்து இங்க சொல்றாரு. அதனால கோபிகைகளுக்கு வந்து பராபக்தி செய்தார்கள், கிருஷ்ணனிடத்தில் அன்பு வைத்திருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் ஞானிகள் என்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ணனும் அவர்களும் வேறு வேறு இல்லை. அப்போ அங்கே ஞானிகள் அப்படின்னா என்ன, அன்பும் அந்த ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிற நிலையில, ஏதோ ஞானம்னா பெரிய ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜோ அதாவது பயங்கரமா திறமைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அந்த எல்லையில்லாத அந்த பேரறிவு நிலையில் அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஞானம் அப்படின்னா நம்ம மைண்ட் எங்கே போகும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த புற அறிவிலேயே கம்பேர் பண்ணிட்டு இருக்கு, புற அறிவையோட கம்பேர் பண்ணி. இப்போ ஃபிசிக்ஸ் மாதிரி அவங்க சயின்டிஸ்ட் மாதிரி இருந்திருப்பாங்களா, இல்லை கெமிஸ்ட்ரி படித்து ஒரு பெரிய கெமிக்கல் எல்லாம் கையாளக்கூடிய வல்லுநர்கள் மாதிரி இருந்திருப்பாங்களா அப்படின்னு மைண்டு சிந்தனை பண்ணுற மாதிரி, இங்கே ஞானம்னா ஏதோ பயங்கரமான அறிவாளிகளாக இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி மைண்டு சிந்தனை பண்ணுது. அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற சத்து வந்து சித்தாக இருக்குது அப்படின்னா அந்த சித்து பிரகாசத்தில் என்ன வேணால் நடக்கும், எது வேணால் நடக்கும், அதுக்கெல்லாம் ஒரு வரையறை கிடையாது, ஒரு அளவு கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ இங்கே பக்தின்னா அத்வைதம்னாலும் வேற வேற கிடையாது. ஏன்னா பக்தின்னா நம்ம அன்புன்னு பார்க்குறோம், அத்வைதம்னா ஆனந்தம்னு பார்க்குறோம். பக்தியில் வந்து அன்பினால் நான் வேறு நீ வேறுன்ற இருமைகள் இல்லாத அந்த இணைப்பை வந்து அத்வைதத்தில் அகங்காரம் மறைவாக பார்க்குறோம். ஞானம் என்றால் நம்ம இங்கே பக்தியில் அந்த அன்பிலேயே கரைந்து போய் அந்த அறிவாக நம்ம பிரகாசிக்கிறோங்கிறது தெரியாமையே இருக்கிறோம். அத்வைதத்தில் அது ஆத்மஸ்வரூபம்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கடவுளை வந்து அறிவால் நேசிக்கிறோமா அல்லது உணர்ச்சியால் நேசிக்கிறோமா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கையாளுறதுக்கும் புரியாம எமோஷனல் பாயிண்ட்ல கையாளுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எமோஷனல் பாயிண்ட்ங்கிறது இமீடியட்டா வந்துடும், ஆனா புரிதல்ங்கிறது கொஞ்சம் தாமதமா வரும். அப்ப எதனால நமக்கு வந்து புரிதல் தாமதமா வருது அப்படின்னா, உள்ள இருக்கிற புத்தி சக்தி பிரகாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் அதுக்கு உள்ளிருந்து எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா இமீடியட்டா எமோஷனல் பாயிண்ட டச் பண்ணி ஒன்னு கோபம் வந்துடும், இல்லைன்னா மகிழ்ச்சி வந்துடும். இப்படிதான் நம்ம வந்து எமோஷனலா உணர்ச்சிகளை மாட்டிக்குவோம். அப்போ இங்கே அதை நல்லா கவனித்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அறிவு இல்லாமல் அன்பு இருக்க முடியுமா, அப்போ அன்பு இல்லாமல் அறிவு முழுமையாகுமா அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சூத்திரம் வந்து இரண்டும் வேறு வேறு என்று பிரித்து பார்ப்பதே நம்முடைய அஜ்ஞானம் தான் சொல்லுது. ஏன்னா இந்த சூத்திரத்தை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா இங்கே ஞானம் வேறு அன்பு வேறு, அப்போ அன்பு வந்து அப்படியே லவ்வு, ஆனால் ஞானம்ங்கிறது ஒரு பெரிய அறிவு அப்படின்னு மைண்டு வந்து நம்மளை ஏமாற்றிட்டோம். ஏன்னா இங்கே அன்பும் அந்த சிவமும் வேறு வேறு இல்லை அப்படிங்கும்போது அந்த சிவம் அறிவா தான் இருக்குது, அந்த அன்பே தான் அறிவு, அதுவே தான் எல்லாமா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறதுனால கோபிகைகள் வந்து அந்த ஞானத்தை அறியாதவர்கள் அல்ல, அவர்களின் அன்பு வந்து அந்த ஞானம் கரைந்த நிலை, அந்த இறைத்தன்மையோடு இரண்டரை கலந்து விட்ட பிறகு தன்னை இன்னார் இப்படி என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒருமித்த தன்மையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 22வது சூத்திரத்தை ஒரே வரியில என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோபிகைகளிடத்திலே வந்து ஞானம் மறையவில்லை, அது அன்பில் கரைந்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க ஒப்பீடு செய்யறது முக்கியமா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாரதர் வந்து போன சூத்திரத்துல கோபிகைகளுடைய பக்தியை சொல்லிட்டு 2வது சூத்திரத்துல அந்த பக்தியினால நீங்க கோபிகைகளே வந்து தரக்குறைவா எடை போட்டக்கூடாது, ஏன்னா அவர்கள் இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டதுனால அவங்க கிட்ட ஞானம் இல்லை, அவங்க ஞானத்தை கேட்டு பக்தி பண்ணல, அதனால அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஞானம் இல்லாம இறைத்தன்மை இல்லை. அப்ப இறைத்தன்மைங்கிறது என்ன, அறிவு ஆத்மாங்கிறதுனால ஞானம் இல்லாம இறைவனா நம்ம அறியவும் முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாதுங்கிறதுனால கோபிகைகளுக்கு வந்து ஞானமே இல்லையே இல்லையா, அப்ப இறைவனை புரிஞ்சிக்க முடியாமையே அவங்க இருந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகப்படாதீங்க. ஏன்னா அன்பினால அவங்க கரைந்து விட்டார்கள், அந்த அறிவோடு கரைந்து விட்டார்கள். அப்போ அந்த அறிவு வந்து வெளிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிரம்மம் வந்து நான் அறிவு நான் அறிவுன்னு எப்பயும் சொல்லாது, நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது தன்னை ஆத்மா அறிவுன்னு என்று அதை வெளிப்படுத்துவதற்கான இரண்டாவது விஷயம் அங்கே இல்லை இல்லையா, அதனால் அது சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுறாரு. இதுதான் 22வது சூத்திரம். அடுத்தது 23ல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத் விஹீனம் ஜாரா நாம இவ, அதாவது தத் விஹீனம் ஜாரா நாம இவ, ஜாரா நாம இவன்னா ஒரு அநியாயமான காதலை போல அல்லது விபச்சாரிகளுடைய செயலை போலன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிதான் இதுக்கு அர்த்தம். விஹீனம்னா இழந்தது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது இது இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம், தத்து விஹீனம் அப்படின்னா அந்த மகிமை அந்த அறிவு பற்றி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அநியாய காதல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விபச்சாரிகளுடைய அன்பு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன் இப்படி ஒரு வார்த்தை எடுத்து இங்கே போடுறாரு? அந்த கடவுளின் உண்மை அறிவு அப்படிங்கிறது ஏன் அப்படி இங்க அவங்களோட போய் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தானே விபச்சாரிகளுடைய வேலை. அதாவது அவங்களுக்கு என்னென்னா வர்றவங்களை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அதுக்கு தான் அவங்க அங்கே வராங்க. அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டா ஓகே, அவங்க கொடுத்த காசுக்கு இவங்களுக்கு திருப்தி, அவங்களுக்கு அவங்க தொழில அவங்க சரியாக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த நிறைவு. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல ஜாரானாம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பார்த்தா, ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஒரு ஞானம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு அறிவு வேணும். அறிவு தான் ஞானம்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபண்டமெண்டலாக அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் எதையுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறதுனா எப்படி, இப்போ நீங்கள் ஒரு சமையல் செய்கிற மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், கேட்ரிங் பண்ணுறீங்க, இட்லி சுடுறது தோசை சுடுறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இட்லி சுடுறது தோசை சுடுறதுக்கான ஒரு அறிவு உங்ககிட்ட இருக்கணும். அதை பற்றி ஒரு அறிவு இருந்தால்தான் நீங்கள் இப்படி இட்லி சுடணும், இப்படி தோசை சுடணும், அந்த தோசையில இப்படி விதவிதமாக ஆனியன் ரோஸ்ட் போடலாம், ரவா ரோஸ்ட் போடலாம் அப்படின்னு நம்ம விதவிதமாக போட்டு காட்ட முடியும். அப்போ ஒரு உணவு பண்டத்தையே நம்ம பல வகைகள்லாம் உருவாக்க முடிகிறது எதனால, அதை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் அதை பற்றி அறிவு இல்லைன்னா நீங்கள் அதை வெளிப்படுத்த முடியாது. அப்போ அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைவனுடைய மகாத்மியம், அந்த இறைவனுடைய பற்றிய உண்மை நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலன்னா அதை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாரானாம் இவ அப்படின்னா ஒரு ஆசையின் அடிப்படையிலே காமம் சார்ந்த உறவு அப்படின்னு சொல்லலாம். காமம் சார்ந்த உறவு. அப்போ காமம் சார்ந்த உறவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பு வந்து இரண்டு அடிப்படையில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காத அன்பு, ஆசையின் அடிப்படையில் உருவாகிற அன்பு, ரெண்டு அன்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இங்கே பரா அன்பு, பராபக்தி என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. ஆனால் ஆசை சார்ந்த அன்புன்னா அவங்க கிட்ட ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து அதை விரும்புறது. அப்போ இங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துறது தானே உண்மையான பராபக்தி. ஆனால் இங்கே எந்த அன்பும் இல்லாவிட்டால் அது பக்தியே இல்லை என்று தானே நாரதர் கடந்த சூத்திரத்தில் சொன்னார். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல கடவுள் இடத்துல அன்பு செலுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஏதேனும் ஒரு ஆசையின் காரணமா அல்லது ஒரு வேண்டுதலுக்காகவா அல்லது உண்மையான அன்புக்காகவா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்கிறார். கடவுளை நேசிப்பது என்பது ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற விபச்சாரியை போல நாம் அன்பு செலுத்துறதா, இல்லை உண்மையாகவே எதையும் எதிர்பார்க்காம ட்ரூ லவ் பண்ணுறதா, ரியல் பரம பிரேமையை செலுத்துவதா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஆராய்ந்து பார்த்தா இந்த சூத்திரம் நமக்கு சரியான ஒரு புரிதலை உருவாக்கும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இப்போ ஞானம் இல்லாத அன்பு, அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னா அந்த அன்பு வந்து அன்புன்னு சொல்ல முடியாது, அது பந்தம்னு பேர். ஆனால் ஞானத்துடன் நீங்கள் செய்கின்ற அன்புக்கு பேர் முக்தின்னு பேர். அதாவது பந்தம் வேறு, முக்தி வேறு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பந்தம்னா ஒரு அட்டாச்மெண்ட்டு, முக்தினா லிபரேஷன், விடுதலை. அதாவது ஒன்று பற்றுவது, ஒன்றிலிருந்து விடுபடுவது. அப்போ இங்கே பராபக்தி என்பது எதுக்கு வழிவகுக்குது? முக்திக்கு வழிவகுக்குது. ஏன் பராபக்தி வந்து முக்திக்கு வழி வருகுது? அது வந்து தூய அறிவு, தூய அன்புன்னு நம்ம பார்த்தோம். பராபக்தியினுடைய நிலை என்னென்னா ஒரு பியூர் லவ், ட்ரூ லவ். அப்போ அந்த இடத்துல அது சாதாரண லவ் இல்லை, அதை பற்றிய ஒரு புரிதலோடு அன்பு, அந்த ஞானத்துடன் கூடிய அன்பு. அதனால் அந்த அன்பில் லிபரேட் ஆகலாம், முக்தி கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் அந்த ஞானம் இல்லாமல் அன்பு செலுத்துறதா நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல பந்தம் தான் உண்டாகும். இந்த இடத்துல தான் அந்த காமத்தால் ஏற்படுகின்ற அன்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா, விபச்சார விஷயத்தை எடுத்து அங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக இவ வந்து அன்பு செலுத்துகிற மாதிரி அவங்ககிட்ட எல்லாமே பண்ணுவாள். ஆனால் என்ன ரீசன்னா மணி, ஒன்லி மணி, பணம் கொடுத்துட்டு நான் உன்னை திருப்திப்படுத்துறேன் அப்படிங்கிற லெவலில் தான் அங்கே இருக்கும் அன்பு. அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. அந்த இடத்துல பர்பஸ் என்ன? மணி. அப்போ அங்கே ஞானம் கிடையாது, ஆனால் அன்பு இருக்கும். என்ன, எதை பற்றி ஞானம் கிடையாது? உண்மையான அட்டாச்மெண்ட்டா? இல்லை. அவர் எப்பயுமே எனக்கு கூடவே இருந்து உதவி பண்ணக்கூடியவர், எனக்கு உண்மையானவர் அப்படின்னு அந்த ஆளை நேசிக்கிறாளாரா? கிடையாது. வருவாரு, இவர் பணத்தை கொடுப்பாரு போயிடுவாரு, அடுத்த ஆள் வருவாரு பணத்தை கொடுப்பா அவன் போயிடுவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இவனுக்கு என்ன, அந்த இடத்துல போனா இன்பம் கிடைக்கும், இன்பம் முடிஞ்சா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப இது மாதிரி அன்புகள் தான் நிறைய பேர் செய்யறாங்க. இந்த மாதிரி எதிர்பார்ப்புல இறைவனை வந்து இப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல போடுறாரு. இதை வந்து நான் இவ்வளவு வெளிப்படையா சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு, அவ்வளவு ஓப்பனா பேச மாட்டாங்க. ஜாராணாம் இவ அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஜாராணாம் இவ அப்படின்னா காமத்தினால், ஆசை சார்ந்த உறவினால் உண்டாகின்ற அன்பு, சுயநலம் சார்ந்த அன்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த அர்த்தத்துல அந்த அன்பும் இந்த அன்பும் ஒன்றாகி விடுமா அப்படின்னா, இப்ப நம்ம கோபிகைகளை எந்த அன்போட கம்பேர் பண்ணணும், காமம் சார்ந்த அன்புன்னு கம்பேர் பண்ணலாமா, கோபிகையில பூரா விபச்சாரிகள் மாதிரி பார்க்க முடியுமா? அப்படிதான் நிறைய பேர் பார்க்கறான். ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் அப்படி வந்துருது. அப்ப இப்படி பார்க்கறது தப்புங்கிறத இந்த சூத்திரம் உடைக்குதுங்க. இந்த சூத்திரம் உடைக்கிறது தான் இப்ப நான் இவ்வளவு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமானவர்கள் வந்து கோபிகைகளையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி இப்படி கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லது பக்தியிலேயே இருக்கிறவங்களும் என்ன இந்த கிருஷ்ண இத்தனை பெண்களோட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பெண்களுக்கு என்ன கிருஷ்ணன் கிட்ட வேலை, அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள், மோசமான பெண்கள் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் மனதளவுல அழுக்கு உடையவர்களுடைய சிந்தனை. அப்ப இவர்கள் சிந்தனைக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நாரதர் கொடுக்கிறாரு. நாரதர் அப்பயே கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்கள் இறைவனிடத்திலே அன்பு செலுத்துவது எதற்காக? அவனிடத்திலிருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று எதையாவது பெறுவதற்காகவா? அப்ப அந்த இடத்துல விபச்சாரியை போட்டுக்கணும். விபச்சாரி என்ன பர்பஸ்க்கு அன்பு செலுத்துறா? மணி. இப்ப மணிக்காக நீ என்கிட்ட வா, நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவா, டெம்பரரி. அப்ப அது காரியமான உடனே ஓகே குட் பை அப்படின்றவா. அது மாதிரி இங்கேயே வந்து நம்ம கடவுள்கிட்ட எப்படி பண்றோம்? இறைவா பார்த்து எனக்கு எதாவது செஞ்சு வை, இதை பண்ணு, எனக்கு குழந்தை இல்லை குழந்தை கொடு, எனக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் பண்ணி கொடு, ஆயிடுச்சு ஓகே குட் பை, உனக்கு நான் வேண்டிக்கிட்டேன் வேண்டுதல் படி செஞ்சிட்டேன், உனக்கு என்ன நான் வேண்டின, கல்யாணம் ஆகிட்டா நானையும் பொண்டாட்டியும் வந்து உன் கோயிலில் மூணு தடவை சுற்றி வரேன்னு வேண்டிக்கிட்டேன், அதனால நான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு என் பொண்டாட்டியோட வந்து உன் மூணு தடவை சுற்றி வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட போயிடுவான். அப்போ இதுவும் விபச்சாரியும் ஒன்று தானே. காரியத்துக்காக வர்றது, காரியான உடனே போயிடுறது. அதாவது இவ்வளோ வெளிப்படையாக பேசுறாரு, இவ்வளோ வெளிப்படையாக நான் பேசுகிறேன். காரணம் என்னென்னா சப்ஜெக்ட் அப்படி. ஆனால் உண்மையான அன்பு அப்படி இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த தேவையும் இல்லை. அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கும்? நம்ம கணவன் மனைவி உறவோடு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப கணவன் கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து மனைவி அன்பு செலுத்துறா, அல்லது மனைவி கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து கணவன் அன்பு செலுத்துறா அப்படின்னா அது கணவன் மனைவி உறவுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் அதை பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். நான் சொல்றது உண்மையான கணவன் மனைவி பத்தி பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு குடும்பத்துல உண்மையான கணவன் கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய மனைவி, எனக்கு கணவன் இதை செஞ்சாதான் நான் இவர்கிட்ட அன்பு செலுத்துவேன், நான் கேட்கறதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாதான் எனக்கு கணவன் அப்படின்னு நான் நம்புவேன், இல்லைன்னா இவர் கணவனே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா, அப்போ அவளுக்கு கணவன்னா யாருன்னு தெரியாம அவர்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்போட அன்பு செலுத்துறா. அது வந்து மற்ற பெண்மணிகளுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு விபச்சாரிக்கும் ஒரு மனைவிக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்போ அப்போ அவளும் காசுக்கு தான் ஆசைப்படுறா, அப்ப இவளும் காசுக்கு தான் ஆசைப்படுறா. அப்ப என்ன, கணவன்னா காசு கொடுத்தாதான் கணவன், இல்லைன்னா கணவன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா அவன் எப்படி மனைவியா இருக்க முடியும்? அவனும் விபச்சாரியும் ஒண்ணு அப்படிங்கிறதையே டைரக்டா சொல்லலாம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்றேன்னு இல்லைங்க, இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு மனசுல தாக்கும், அடிக்கும். ஆனா எதுக்கு இதெல்லாம் அடிக்குது தாக்குதுன்னா, பியூரிபிகேஷன், மனதில் இருக்கிற அழுக்கு வெளியே எடுக்கணும்ல, அந்த அழுக்கு வெளியே எடுத்தா தானே உண்மையான அன்பு வெளிப்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அவரிடத்துல நாம எதையாவது எதிர்பார்த்தோம்னா அது ட்ரூ லவ் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு பர்பஸ் லவ், அதாவது எதுவும் ஒன்று கொடுப்பேன் நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி இருக்கிறவங்க உண்மையான கணவன் மனைவியா இருக்க முடியாது. ஊருக்கு வேணா கணவன் மனைவியா வாழலாம், ஆனா வெளியே வந்து கணவன் மனைவின்னு சொல்லிக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள ரியல் லவ் கிடையாது. அப்ப இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதை இங்க சொல்றாரு. அப்போ ஆசை இல்லாத அன்பு தான் பக்தி, ஆனா ஞானம் இல்லாத அன்பு வந்து பந்தம். அப்ப ஏன் ஞானம் இல்லாத அன்பு? அப்போ கோபிகைகளுக்கு ஞானம் இல்லாம அன்பு செலுத்தினாங்களான்னா இல்லை. அதை சொல்றாரு, ஏன் ஞானம் இல்லாம அன்பு செலுத்த முடியாது? அவங்க கிருஷ்ணன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவனிடத்துல உண்மையான அன்பை செலுத்திட்டாங்க. அவங்க இடத்துல பந்தம் இல்லை, பக்தி இருந்தது, அது பரம பிரேமை. ஆனா மற்றவர்கள் எல்லாம் செய்கின்ற அன்பு வந்து ஆசை, அது வேணும் இது வேணும் கடவுளிடத்துல கேட்கிற ஆசை. அப்ப இந்த விஷயத்தை இங்க கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த சூத்திரம் பொருள் புரிய வைக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு வெளிப்படையா பக்தியை பேச முடியாது, பேசிட்டாரு நாரதர். அப்ப இங்க புரிஞ்சுக்குங்க, பக்தி என்றால் ஏதோ உணர்ச்சி சார்ந்து ஒரு ஆசை சார்ந்து தேவையை நிமித்தம் செய்வது கிடையாது. பக்தி என்றால் அங்கு அந்த தூய அறிவின் அடையாளத்தை புரிந்து செலுத்துகின்ற பரம பிரேமை என்று புரிய வைக்கிறார். அதுதான் இந்த சூத்திரம். அடுத்தது 24 போறோம். இந்த 24 இந்த முதல் அத்தியாயம் முடியுது. ஏன்னா பக்தின்னா என்னங்கிறத புரிய வச்சுக்குவார். 24 நாஸ்தி ஏவ தஸ்மின் தத்து சுக சுகித்துவம் அப்படின்னு ஒரு சூத்திரம், அருமையான சூத்திரம். நாஸ்தி ஏவ தஸ்மின் தத் சுக சுகித்துவம். அதாவது இந்த சூத்திரத்துக்கு என்ன பொருள் சொல்லணும்? அந்த பராபக்தியில், அந்த இறைவனுடைய ஆனந்தத்தில் தான் மகிழ்ச்சி, அதில் அந்த மகிழ்ச்சியை அடைவதில் தான் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு நிலை இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை இங்க கொடுக்குறாரு. என்னங்க திடீர்னு இப்படியே மாத்தி குண்டை போடுறீங்க? அந்த கடவுள் இடத்துல ஆனந்தம் அடைகிறதில் தானேங்க மகிழ்ச்சி, கடைசியில் அப்படி அடைவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அதான் இது அர்த்தம். என்னங்க அர்த்தம்னா, நாஸ்தி எடுத்தோடனே சொல்றாரு பாருங்க, நாஸ்தி ஏவ நிச்சயமாக இல்லை, நாஸ்தி ஏவ அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எப்படி இல்லை? பராபக்தியிலே தஸ்மின் அந்த பராபக்தியிலே அவனிடத்திலே ஆனந்தம் அடைவதனால் ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டாகிறது, அவனிடத்திலே நான் இணைவதனால் எனக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது என்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற உடனே நமக்கு என்ன தோணும்? என்னங்க கடவுள் மேல அன்பு செலுத்தினா ஆனந்தம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு நம்ம தோணும். ஆனா இங்க நாரதர் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய அத்வைதத்தை பேசிட்டு இருக்காரு. என்ன அத்வைதம் பேசுறாருன்னா, நான் கடவுளின் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்ற எண்ணமே இங்கு மறுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த சூத்திரத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கடவுளை அடைஞ்சிட்டா ஏதோ நமக்கு கிடைக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இப்ப நிறைய பேருடைய பக்தி வந்து, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், காசுக்காக பக்தி பண்றதும் அன்பு செலுத்துறதும் ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு கம்பாரிசன் கணவன் மனைவி உறவு விபச்சாரி ரெண்டுக்கு வித்தியாசம் சொன்னேன். ஏன்னா புரியற மாதிரி ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து சொன்னேன். அப்ப இங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து ஒரு தேவையின் நிமித்தம், ஒரு பணத்துக்காக செஞ்சா அது வேற மாதிரி பந்தம், எதையும் எதிர்பார்க்காம செஞ்சா அது அன்பு, அதுக்கு முக்தின்னு பேரு. அப்ப ரெண்டும் இங்க விஷயமா இருக்கும்போது, இப்ப கடவுள் இடத்துல நீங்க அட்டாச்மெண்ட் ஆயிட்டீங்க, அல்லது அப்படியே அவரும் நானும் ஒன்றாக கலந்து விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பராபக்தி செஞ்சிட்டீங்க அப்படின்ன உடனே, இப்ப நீங்க கடவுளோட இணைஞ்சதுக்கான ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்குமா? அந்த அனுபவம் எப்படி? அப்படியே ஆனந்தம் உண்டாயிடுமா? அப்படியே நான் அப்படியே மகிழ்ச்சியில திளைச்சிடுவேனா? அப்படியே என்ன மறந்து அப்படியே பக்தியில மூழ்கிடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். அப்ப என்னங்க இப்படி சொன்னா எப்படிங்க அப்படின்னா, இப்ப கடவுளின் ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் மைண்டில் இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் கடவுள் இடத்துல நான் பக்தி செலுத்துறதுனால எனக்கு ஒரு பூரிப்பு வந்துருச்சுங்க, அப்படியே என்னுடைய அன்புனால நான் அப்படியே உருகுறேங்க, புலங்காங்கிதம் அடையிறேங்க அப்படின்லாம் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உணர்ச்சி சார்ந்த விஷயங்க, அது வந்து இறைத்தன்மை கிடையாது. அதாவது இறைவனும் நானும் ஒன்றானே அப்படின்னு சொல்லவே முடியாது. அங்க இன்னும் வந்து இருமைகள் இருக்கு, டியாலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் அங்க அவனை விட்ட போல, அதனால நான் ஏதோ அடைகிறேன் அடைகிறேன்னு எதிர்பார்க்கறான். அதனால நான் கடவுளை அடைஞ்சிட்டதுனால எனக்கு ஒரு ஆனந்தம் வந்துருச்சு, நான் புலங்காங்கிதம் அடைகிறேன் பூரிச்சு போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல விரும்புறான். அப்ப அங்க என்ன இருக்கு? எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கறான்னு புரியுதா? அப்ப அந்த இடத்துல டியாலிட்டி இருக்கா? அப்ப நான் வேறு கடவுள் வேறு. அப்ப நான் கடவுளோட அட்டாச் ஆயிட்டா எனக்கு ஏதோ ஒரு புலங்காங்கிதம் அடையும், ஒரு பவர் கிடைச்சிடும், அல்லது ஒரு ஆனந்தம் உண்டாயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. நாஸ்தி பராபக்தியில இந்த மூன்றுமே கிடையாது. எந்த மூன்று? நானுங்கிற ஒரு ஈகோ கிடையாது, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, ஆனந்தம் அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடையாது. ஏன் என்னங்க இவ்வளவு விஷயத்தை இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நான் வேறு கடவுள் வேறு, அந்த கடவுள் மூலமாக அடைகின்ற ஆனந்தம் வேறு என்று நினைக்கின்ற நிலையில் இங்கு பராபக்தி இல்லை. பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான், பராபக்தி அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, பராபக்தி என்னன்னா, நான் கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் கடவுளின் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அங்கு நான் இல்லை, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கிறது என்றும் சொல்லக்கூடாது. அப்ப என்னதான் சொல்லணும்? அங்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே. அந்த பிரம்ம நிலையில தாட் ப்ராசஸே கிடையாது. அதை பற்றி ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமோ ஒரு கம்பாரிசனோ ஒரு எதையாவது சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க அறிவு இல்லை, மனசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது இங்க அது இதனுடைய உச்ச ஸ்லோகம். இந்த சூத்திரம் அது மிக உயரிய உச்ச சூத்திரம். அப்ப என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க டுவாலிட்டியில இருமைகள் இருக்கிற வரைக்கும் நான் வேறு கடவுள் வேறு என்று மைண்டு சிந்தனை பண்ணோம். அப்ப நான் கடவுளிடத்திலிருந்து எதையோ பெறப்போகிறேன் என்று எதிர்பார்ப்போம். அப்புறம் கடவுளை நான் அடைந்ததினால் நான் ஆனந்தம் அடைந்து விட்டேன் என்று புலங்காங்கிதம் அடையும். இதெல்லாம் மைண்டுடைய பிளே. அப்ப அதனால பக்தி என்றால் என்ன? நான் ஏதோ அனுபவிக்கிறேன் என்ற ஒரு ஆர்வம். பக்தி செய்வதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, மனசு அமைதியாகிறது அல்லது மனசு ஆனந்தம் அடையுது, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா பராபக்தியில உண்மையான அன்புல அங்க ஒன்றுமே கிடையாது. அங்க நானும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறதுங்கிறத இங்க சொல்றாரு. நீங்கள் உங்களை மறந்து விடுகிறீர்கள் என்று எடுத்துக்கலாமா? நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லாமல் நான் என்னை மறந்து விட்டேன் என்று சொல்லலாமான்னா அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா மறந்து விட்டேன் எப்படி சொல்ல முடியும்? அங்க அனுபவிப்பவன் இல்லை, அனுபவம் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய இருப்பு இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பு எப்படி இருக்கிறது? எப்பொழுதும் சதா இருந்து கொண்டே இருக்கிறது, அறிவாய் இருந்து கொண்டிருக்கிறது, உணர்வாய் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனந்தமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒருபொழுதும் தன்னை வெளிப்படுத்தாது. அதாவது நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்று தன்னை சொல்லாது, அப்படி சொல்லவும் முடியாது. அதுதான் இங்க பிரம்மம், இருப்பு, ஆத்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த சூத்திரத்துல உடைக்கிறாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கடவுள் தன்மை என்பது ஒரு பூரண அமைதிங்க. ஏற்கனவே நான் இதை பத்தி உங்களுக்கு வேற ஒரு கிளாஸ் எடுக்கும்போது இந்த பஞ்சதசிலே சொல்லியிருக்கிறேன், மௌனம்தான் இறைத்தன்மைன்னு சொல்லியிருக்கேன்னா. ஏன்னா தட்சிணாமூர்த்தி வந்து நேரடியாக உங்களுக்கு உபதேசம் பண்ணாரு, ஒரே ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்தாரு, சின்முத்திரையில உக்காந்தாரு, வாயே திறக்கல, அப்படியே சும்மா இருந்தாரு. நான்கு ரிஷிகள், முக்கியமான நான்கு ரிஷிகளும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால படைப்பே வரலன்னு சொன்னேன். அப்ப படைப்பு அதுக்கப்புறம் எப்படி வந்தது? எண்ணங்கள் தோன்றுனா மனசு வந்தா படைப்பு வரும். எண்ணங்கள் இல்ல, மனசு இல்லைன்னா படைப்பு இருக்காது. அப்ப அங்க இறைத்தன்மைங்கிறது என்னன்னா மௌனம் தான். அங்க எந்த அனுபவமும் கிடையாது, அங்க அனுபவிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஆத்ம நிலை. அப்ப இங்க என்ன சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நான் அனுபவிக்கிறேன்ங்கிற ஒரு விஷயம் இல்லை, அங்க ஆனந்தம் அறிவு இருப்புங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது, அவ்வளவுதான், அதுதான் இருப்பு. அப்ப பராபக்தி என்றால் அனுபவிப்பவன் இல்லை, அங்கு ஆனந்தம் இல்லை, ஆனால் இருப்பது இருப்பு மாத்திரமே. இதுதான் நாரத பக்தி சூத்திரத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய இறுதி முடிவு. அப்ப என்ன? பக்தி ஈக்குவல் டு அத்வைதம், அவ்வளவுதான். இங்க ஒரே பாயிண்ட் என்னன்னா, பக்தியும் அத்வைதமும் வேறு வேறு கிடையாது. அப்ப இப்படிதான் இந்த 24வது சூத்திரத்துல பராபக்தியை பத்தி ஒரு தெளிவு கொடுத்துட்டாரா? அப்ப நாம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு ஸ்லோகத்தை மேலோட்டமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப பராபக்தினா என்னங்க அப்படின்னா, முதல் அத்தியாயத்தினுடைய பேரே வந்து பராபக்தி ஸ்வரூபம். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த முதல் அத்தியாயம் வந்து இன்றைக்கு நிறைவு செய்துட்டோம். மொத்தம் 24 சூத்திரங்கள். இந்த 24 சூத்திரத்தினுடைய முதல் அதிகாரம் என்ன அப்படின்னா, பராபக்தி ஸ்வரூபம். பராபக்தி ஸ்வரூபம்னா அந்த ஸ்வரூபம்னா என்ன? அது ஒரு உருவம் எப்படி ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புறாரு. அப்படி சொல்லக்கூடிய உருவமும் அதுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்கலாம்? அதுக்கு அன்பு, பிரேமைன்னு சொல்லிட்டார். பரபக்தினா அது பிரேமை, அன்பு, அவ்வளவுதான். அப்படி நீங்க அன்பு செலுத்துவதற்கு பேர் தான் பக்தின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த பக்தி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பக்தி கிடையாது, அது பராபக்தின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பராபக்தினா என்ன, சாதா பக்தினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதா பக்தினே ஒண்ணு கிடையாது, ஒரே பக்தி தான், பராபக்தி தான். பக்தின்னா அது எல்லையற்றது, பக்தின்னா அது அன்பு அப்படின்னு பேரு. ஆனா நாம பக்தின்னா ஏதோ கொஞ்சோண்டு இங்க செலுத்துறது, அங்க கொஞ்சோண்டு செலுத்துறது. நம்முடைய பக்தி என்ன அப்படின்னா, விட்டு விட்டா பக்தி. அதாவது இந்த கோயில்ல கொஞ்சம் போய் கடவுள் வணங்குறது, அந்த கோயில்ல போய் கொஞ்சம் கடவுள் வணங்குறது, அங்க கொஞ்சம் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது, இங்க கொஞ்சம் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கறது, இதெல்லாம் பக்தின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நம்ம பக்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய பக்தி எல்லாம் எப்படி இருக்கு? பயம் காரணமா இருக்கு, பரிகாரம் காரணமா இருக்கு, எதையாவது பூஜை செய்கிறோம், இப்படிதான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பக்தி. ஆனா உண்மையான பக்தி என்பது உள்ளம் வந்து அந்த பரமத்தில கரைந்து விடுவது, உள்ளம் அப்படியே பரமாத்மாவோடு இரண்டரை இணைந்து விடுவது. அதுக்கு தான் இந்த உடம்பும் மனசும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அது ரெண்டும் அங்க மிங்கிள் ஆயிட்டா இரண்டாவது விஷயம் அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப பராபக்தி என்பது ஒரு உணர்ச்சி சார்ந்த நிலை அல்ல. அன்புனா இதை நம்ம உணர்ச்சி சார்ந்து இருக்கான்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் அன்புனா அது உணர்ச்சி சார்ந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உணர்ச்சிங்கிறது கூட ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கும், ஆனா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உணர்ச்சிகள் கூட இருக்காது, எல்லாம் மறந்துடும். அதுக்கு பேர் உணர்வுன்னு மாறிடும். உணர்ச்சியும் உணர்வுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்ப உணர்ச்சி அப்படின்னா என்னன்னா எமோஷனல் பாயிண்ட். இப்ப நான் அழுகுறேன் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறேன், தேம்பி தேம்பி அழுகுறேன், அப்ப என்னுடைய உணர்ச்சி வெளிப்படுது. சிரிக்கிறேன் அப்படின்னாலும் உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கிறேன், அங்கேயும் என்னுடைய உணர்ச்சி வெளிப்படுது. ஆனா உணர்வுக்கு டெபினிஷன் கிடையாது. ஏன்னா உணர்வு தான் இருப்பு, இறைவன், பிரம்மம். அப்ப அந்த உணர்வுல நீங்க நின்னீங்கன்னா அங்க ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்க முடியாது, எந்த டெபினிஷனும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அதுவா இருக்கு, உணர்வு மாத்திரமே இருக்கு, அதுதான் இருப்புன்னு பேரு, அதுதான் பிரஜானம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா நீங்க அந்த உணர்வுன்ன அதிஷ்டானத்துல இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு உணர்ச்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கோயிலுக்கு போகலாம், பூஜை செய்யலாம், பாட்டு பாடலாம், விரதம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் என்ன பக்தின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யறோம். ஆனா நாரதர் சொல்றது இதெல்லாம் வெளிப்புற வடிவங்கள் மட்டும்தான், இதெல்லாம் மனசு விரும்புகின்ற வெளிப்புற வடிவங்கள் மட்டும்தான். உண்மையான பக்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா, அதான் எடுத்தோடனே சொன்னாரு, சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா. அப்படின்னா என்ன, அந்த பரம அன்பின் வடிவம்தான் பக்தின்ட்டாரு. பிரேம ரூபானா அன்பின் வடிவமே பக்தி அப்படின்ட்டாரு. அப்ப பக்தின்னா என்னன்னா எல்லா ஆசைகளையும் தாண்டிய தூய அன்பு அப்படின்னு பேரு. அப்ப ஏன் அந்த இடத்துல பரம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பக்திக்கு முன்னாடி நாரதர் ஏன் வந்து பரம்ங்கிற வார்த்தையை சேர்த்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதாரண மன உணர்ச்சி சார்ந்த விஷயம் அல்ல அந்த இடத்துல சொல்லக்கூடிய அன்பு பராபக்தி என்பது. ஒரு எதிர்பார்ப்போட இதை குடு, நான் அதை தரேன், நீ இப்படி செய்ய, நான் இப்படி செய்யறேன், நீ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, நான் உன் கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன், நீ எனக்கு குழந்தைய பெறத்துக்கு வழி பண்ணி கொடு, நான் உனக்கு வந்து பூஜைக்கு கொடுக்குறேன், இப்படி எதிர்பார்ப்போடு இதை கொடு இதை பெறு அப்படிங்கிற உறவு கிடையாது அந்த இடத்துல. அதனால பரம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அந்த பராபக்தியினுடைய லட்சண பரம பிரேமை அப்படின்னா அது எல்லையில்லாத அன்பு அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லி அந்த பராபக்தியினுடைய லட்சணத்துல அது அமிர்தம்னு சொன்னாரு, அமிர்த ஸ்வரூபம்னு சொன்னாரு, பரம பிரேம ரூபான்னு சொன்னாரு. ஏன்னா இதெல்லாமே ஸ்வரூபம் ரூபம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கையாளுறாருன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு ஏதாவது ஒரு வடிவத்துல உங்களுக்கு காட்டணுமானா காட்ட முடியாது, ஆனா அதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கையாளக்கூடிய வார்த்தைகள். ரெண்டாவது நான் காமயமானான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் காமயமானா ஆசையற்றது அது அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆசையற்றதுங்கிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்படி ஆசையற்றது, எந்த வகையில அந்த ஆசையை விடுற வழிமுறைகள், உண்மையான பக்தின்னா ஆசை இல்லாத பக்தி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ததர் பிதா கிலாச்சாரத்தா, அது சரணாகதி தத்துவம், அதுக்காகவே இங்க மனம் வந்து அர்ப்பணித்து விட வேண்டும். நான் இருக்கிறேன், அது இருக்கிறது, நான் அதற்காக எதையோ செய்கிறேன், அதிலிருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன், அப்படி இப்படி நம்ம இருமைகளுக்குள்ள செய்யற விஷயம் எல்லாமே அது வேறு இது வேறுங்கிற இருமை தன்மையிலேயே வச்சிருக்கோம். ஆனா சரண்டர், பியூர் சரண்டர் இருக்கு இல்லையா, சரணாகதி, அங்க நான் என்ன இழந்து விடுகிறேன், என்ன இழந்து விடுகிறேன்னா என்ன, நானுங்கிற தனித்துவமான அபிமானத்தை விட்டு விட்ட பிறகு இந்த உடலும் மனதும் அதனுடைய கருவியா மாறி அதுவே இதை பயன்படுத்திக்கும், அதுதான் இருக்குது அப்படின்னு நான் என்ன விட்டு விட்டேன். அப்ப அப்படி இறைவனை விட்டு விட்டா, இறைவனை நான் மறந்து விட்டனா அப்படின்னு கேட்டா, தத் விஸ்மரணே பரம வியாக்குலத்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டாரா, தத் விஸ்மரணே பரம வியாக்குலத்தானா, அப்ப இறைவனை மறந்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வதா, இறைவனை மறந்து விட்டதனால் எனக்கு துன்பம் நேர்கிறது என்று சொல்லலாமான்னா அப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இறைவனை எப்பவும் மறக்கவே முடியாது, ஏன்னா இறைவன் மாத்திரமே இருக்கிறான். ஏன்னா இறைவனை நம்ம வேணுங்கும் போது மூடு வரும்போது நினைக்கிறதும், மூடு இல்லாதப்ப நான் இறைவனை பத்தி சிந்தனை பண்ணாம வாழ்றதுமா இறை வாழ்க்கைன்னா அப்படி இல்லை. 24/7 நம்ம இறைத்தன்மையில தான் இருக்கிறோம், ஆனா புரியாம இருக்கிறோம். அதை புரிய வைக்கிறத இங்க நாரதர் பேசுறதா இப்படி பல பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அப்ப இங்க அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அனிர்வச்சனீயம், சொல்ல முடியாத அனுபவம். அனிர்வச்சனீயம்னா அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அன்பு அப்படின்னு தான் அந்த புரிய வைக்கிறார். அப்ப சராசரியா இருவேறு அன்புகளை நமக்கு கடந்த முறை சுட்டி காட்டும் போது என்ன சொன்னாரு, உலக அன்பு அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்யறது, ஆனா பராபக்தி என்பது தன்னை அர்ப்பணம் செய்து விடுவது. நான் ஒருத்தங்க இருக்கிறேன் கிடையாது, இருப்பது இறைவன் மாத்திரமே அப்படின்ட்டு நான் என்னுடைய தனித்துவ அடையாளத்தை அகங்காரத்தை விட்டு விடுவது அப்படிங்கிறத புரிய வச்சாரு. இப்ப உலகம் சார்ந்த பக்தியில நாம் செய்யறதெல்லாம் எதன் அடிப்படையில, பயத்துல நம்பிக்கையில. அப்ப அங்க எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இங்க பராபக்தியில எல்லாம் கரைஞ்சு போயிடும், இருப்பது இறைவன் மாத்திரம்தாங்கிற நிலை உண்டாகும். அப்ப அங்க இருமைகள் இருக்காது, எனக்கு உனக்கு அப்படிங்கிற அந்த டுவாலிட்டி அங்க வரவே வராது அப்படிங்கிறத இந்த பராபக்தி மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராது. ஆரம்பத்துல நான் இறைவனை நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், இது போன்ற பாடங்களை நம்ம படிச்சு உள்ள போக போக இங்க நேசிக்கப்படுபவனும் நேசமும் எல்லாம் ஒண்ணுதான், இங்க நான் வேறு அவன் வேறுங்கிற பிரிவுகள் இல்லாத நிலையில இங்க அன்பு செலுத்துபவன் ஒருத்தர் இருக்கிறான், அன்பு ஒன்று இருக்கு, அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு பார்க்காம ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதனிடத்துல இங்க எல்லாம் கரைந்து விடுகிறது என்று நாம் நம்முடைய தனித்துவ அடையாளத்தை கரைத்து விட்டால் போதும், அப்ப நான் இங்க இல்லை நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்ற நிலை உண்டாகி விடுகிறது என்று நாரதர் இங்க சொல்றார். ஏன்னா நாரத பக்தி சூத்திரம் வந்து அத்வைதத்துக்கு எதிரானது கிடையாது, அது அத்வைதத்துல கரைய வைக்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கார். ஏன்னா இது ஒரு சாதனை அல்ல, இதை செய்வதற்கான ஒரு சாதனை அல்ல, அது நம்முடைய உண்மை நிலை, நம்முடைய யதார்த்தம் என்று புரிய வைக்கிறார். அப்ப ஆரம்பத்துல பக்திங்கிறது ஏதோ பிராக்டிஸானா, எப்பயுமே பக்திங்கிறது ஒரு பிராக்டிஸ் கிடையாது. ஏன் பிராக்டிஸ் கிடையாது, நீங்க ஒரு டெய்லி காலையில எழுந்து ஊதுபத்தி காட்டுறதும் கற்பூரம் காட்டுறதும் மணி ஆட்டுறதும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒரு பிராக்டிஸ். அப்ப இதை டெய்லி செய்யறதுனால நமக்கு கடவுள் அருள் புரிவாரு அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் மைண்ட் தான் நினைக்கிறதே தவிர, நீங்க கற்பூரம் காட்டுறதுனாலயோ ஊதுபத்தி காட்டுறதுனாலயோ மணி ஆட்டுறதுனாலயோ அவருக்கு என்னவும் மாற்றம் நடக்க போறது இல்லை. ஏன் நடக்கல, அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அவர் என்ன ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னா அவருடைய உண்மை நிலைய தனக்குள்ள உணர பாக்குறாரு. அது என்னங்க அவருடைய உண்மை நிலை, அவர் தான் அன்பா இருக்காரு, இறைவனே அன்பா இருக்காரு, அறிவா இருக்காரு, உணர்வு தான் அவரு சொல்றோம் பிரஜானம் பிரம்மா. அப்ப அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு, அன்பு உணர்வு, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு உணர்வை நீங்க ஏதாவது பயிற்சியில காட்ட முடியுமான்னா, பயிற்சியில எப்படி காட்டுவீங்க, அது அன்புக்கு ஏதாவது வடிவத்தை உண்டு பண்ணி காட்ட முடியுமா? இப்ப தாய் சேய் உறவு உதாரணமா நான் கடந்த முறை பேசும்போது சொன்னேன், அம்மா வந்து குழந்தைக்கு பசிக்கிறதுன உடனே ஓடி போய் பால் கொடுக்குறான், அந்த பால் கொடுக்கும்போது அவ கணக்கு பார்த்தா கொடுக்குறா, அன்புனால கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எவ்வளவு நேரம் வேணா குழந்தை குடிக்கட்டும், அவனே வயிறு நிறைஞ்ச பிறகு விட்டுருவான், அப்ப அவன் வயிறு நிறைஞ்ச பிறகு பால் சாப்பிடறதான் விட்டுறான். அப்ப அந்த இடத்துல அவ ஏதாவது எதிர்பார்த்தாளா பையன்கிட்ட, ஒன்னும் எதிர்பார்க்கல. அப்ப அந்த அன்பு தூய அன்பு இல்லையா, அங்க தாய் சேய் உறவனுடைய அன்புல எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அங்க செய்யறான். அப்ப அங்க ஒரு செயல் செஞ்ச மாதிரி இருந்தாலும் அது உண்மையில் செயல் இல்லை, அது அன்பு. அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து ஒரு செயலா, அது அன்பு. அப்ப அது மாதிரி இங்க கடவுளுக்கு நீங்க செய்யறது ஒரு செயலா, அன்பு. ஆனா நீங்க அன்பா செய்யறீங்களா செயலா செய்யறீங்களான்னு உங்களுக்குள்ள நீங்க விசாரம் பண்ணி பாருங்க. மேக்சிமம் நான் செயல் தான் செய்வோம், அன்பு செலுத்த மாட்டோம். ஆனா அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்முடைய சுவாசம் போல. இப்ப நீங்க சுவாசம் பண்றதை வந்து நான் டெய்லி மூச்சு விடுறேன், இவ்வளவு மூச்சு வெளியே விடுறேன், இவ்வளவு மூச்சு உள்ள வாங்குறேன், ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை மூச்சு உள்ள போகுது நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்க ஏதாவது டெய்லி கணக்கு போட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, ஆனா மூச்சு உள்ள போகுது வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம அஜபா ஜபம்னு சொல்லியிருக்கோம், ஜபம் நடந்துகிட்டு இருக்கு உள்ள, தானாவே சுவாசம் உள்ள போகுது சுவாசம் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு நினைவு பண்றீங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி பண்றீங்களா, மூச்சை உள்ள புசு புசு இழுக்கிறது வெளியே விடுறது, அதை நான் டெய்லி இப்படி பண்ணி நான் டெய்லி அதை கண்காணிக்கிறேன், இன்னைக்கு இத்தனை மூச்சு விட்டுருக்கேன், நாளைக்கு இத்தனை மூச்சு விட போறேன், டோட்டலா என்னோட ஆயுட்காலத்துல இத்தனை மூச்சை நான் கவுண்ட் பண்ண போறேன், டோட்டல் கவுண்டிங்ல இவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு, இன்னும் இவ்வளவு கவுண்டிங் ஆட் பண்ண போறேன், இப்படி எல்லாம் ஒரு கணக்கு பார்த்தா நீங்க வாழ முடியுமா? வாழவே முடியாது. அப்ப வாழ்க்கையில நீங்க இதையெல்லாம் கேர் பண்ணாம நீங்க பாட்டு நீங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் தானா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் இங்க அன்பும் இருக்கணும். இங்க அன்பு அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, எதையாவது உனக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடவுளுக்கு செய்யறது அன்பு கிடையாது, அதெல்லாம் வியாபாரம், வியாபாரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது. அப்ப இது மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும், இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, தவம் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றையும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படி செய்யறது அன்பானா, அப்படி அன்பே கிடையாது, அதெல்லாம் பக்தியும் கிடையாது அப்படிங்கிறத இந்த முதல் அத்தியாயம் நமக்கு நிரூபணம் செய்யுது. அப்ப நாரதர் வந்து இந்த முதல் அத்தியாயத்துல என்னதான் சொல்ல வர்றாரு, அவருடைய இறுதி நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத கோபிகைகளை உதாரணமா கடைசியா காட்டுறாரு. ஏன்னா கோபிகைகள் இடத்துல ஞானம் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யோகம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லாம் இறைவனோடு இரண்டர கலந்து விட்டார்கள். இறைவனோடு இரண்டர கலந்து விட்டார்கள்னா என்ன புரிஞ்சுக்கணும், அன்பில் அப்படியே நான் வேறு அவன் வேறு அல்ல என்று ஒன்றாகி விட்டார்கள். அப்படி ஒன்றாகி விட்ட நிலையிலே இறைத்தன்மையாகவே இருக்கிறார்கள். அப்ப இறைத்தன்மையினுடைய நிலைப்பாட்டுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறானோ அவனுடைய வைபவம் எல்லாம் என்னவோ அதுவே அவர்கள் தான். நாம தான் பிரிச்சு பார்க்கிறோம், கோபிகைகள் வேற கிருஷ்ணன் வேறன்ட்டு. ஆனா கோபிகைகளும் கிருஷ்ணனும் ஒன்னாவே இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய வைபவம் என்னவோ அதெல்லாம் கோபிகைகிட்ட இருக்கும். இப்ப கிருஷ்ணனுடைய வைபவம் என்ன, சச்சிதானந்தம், அவன் எப்பொழுதும் இருக்கின்றான். அப்ப கோபிகைகளும் எப்பொழுதும் இருப்பார்கள். அவன் எப்படி இருக்கிறான், தூய அறிவாய் உணர்வாய் இருக்கிறான். கோபிகைகளும் அதே மாதிரி தூய அறிவாய் உணர்வாய் இருக்கிறார்கள். மேலும் அந்த இறைத்தன்மை என்பது என்ன, ஆனந்த ஸ்வரூபா, சச்சித் ஆனந்தா. அப்ப அந்த ஆனந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அதை வெளிப்படுத்த முடியுமா, நான் இப்படி ஆனந்தம் அடைஞ்சேன் அப்படி ஆனந்தம் அடைஞ்சேன்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. அப்படிங்கறதான் திருமந்திரமும் சொல்லுதுன்னு நான் ஏற்கனவே திருமந்திர பாட்டும் அடிக்கடி சொல்லுவேன். தாய் தன் மல்லாணனோடு சேர்ந்ததை தன் மகளுக்கு சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனமுன்னு திருமந்திர பாடல் ஒன்று ஞாபகப்படுத்துவேன். அதாவது ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கும் போது அந்த பொண்ணு வந்து, அம்மா நான் முதல் முதல் கணவன் வீட்டுக்கு போறேன், கணவன் கிட்ட வந்து எப்படிமா உடல் உறவு கொள்றதுன்னு அம்மா கிட்ட கேட்டா அம்மா அதை சொல்லி புரிய வைக்க முடியுமா, அவதான் போய் அதை அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப தாய் தன் மணாளனோடு கூடியதை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனம் எப்படி அதை சொல்ல முடியும் என்று திருமந்திரம் இவ்வளவு வெளிப்படையா பேசுது. அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப பக்தியும் அப்படித்தான், எமோஷனல் எக்ஸைட்மெண்ட் கிடையாது. பக்திங்கிறது ஏதோ அடைஞ்சு அனுபவிக்கிற விஷயம் கிடையாது, அது வெளிப்புற கண்ணீர் வருகின்ற நிலை கிடையாது, அது ஒரு உள்ளார்ந்த கரைதல். அப்படிதான் இங்க பக்தி. பக்தின்னா நான் வேறு இறைவன் வேறுங்கிற பிரிவில்லாத ஒரு ஒருமித்த தன்மை, ஏக்கத்துவம், அத்வைதம்னு பேரு. அப்ப அந்த நிலையில தான் நம்ம கிட்டத்துல எந்த ஆசையும் இருக்காது. ஆசையற்ற அன்பு, அகங்காரமற்ற நிலை, எப்பொழுதும் இறைத்தன்மையோடு இணைந்திருக்கின்ற 24/7 பக்தி. நீங்க வேற என்ன பண்ண முடியும், இப்ப நீங்க பூஜை பண்ணா 24/7 பண்ண முடியுமா உங்களால? நீங்க அப்படியே பூஜை பண்றீங்க, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் உட்காந்து மணி ஆட்டுறதும் கற்பூரம் காட்டுறதும் ஊதுபத்தி காட்டுறதும் பண்ணிட்டு அவசரமா ஆபீஸ் போனீங்கன்னா கடவுளை நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யாரும் கடவுளை நினைக்கிறது இல்லை. அப்ப கடவுளை நினைக்கிறதுக்கு நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, நான் காலையில அரை மணி நேரம் பூஜை பண்ணுவேங்க, அப்ப மட்டும்தான் கடவுளை நினைப்பேன், அப்புறம் 23 மணி நேரம் நான் மற்ற வேலை விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா நான் டெய்லி பக்தி பண்றேன் அப்படின்னு பெருமைக்கு சொல்றதுனால அது பக்தி ஆயிடுமா? அப்படியெல்லாம் ஆகாதுங்கிறாரு நாரதர். நாரதர் என்ன சொல்றாருன்னா, பக்தின்னா 24/7. அப்ப 24/7 என்ன, 24 மணி நேரமும் 7 நாட்களும் விடாம செய்யறது பக்தி. அப்படி எப்படிங்க செய்ய முடியும், அது நீங்க செய்யறதே இல்லை, அதுதான் உங்க நிலைங்கிறார் அவரு. செய்யறதுக்கு என்ன இருக்காங்க, அது இடையறாத நினைவு, எப்பொழுதும் அதிலேயே இருப்பது. அப்ப எப்படிங்க அது நடக்கும், முழு அர்ப்பணம். நான் இருக்கிறேன்னு தன்னை தனியா பிடிச்சுக்கிட்டு இருந்தா தானே நான் எதையோ செய்யறேன், நான் பக்தி பண்றேன், நான் பூஜை பண்றேன், நான் ஜபம் பண்றேன், அரை மணி நேரம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு. நானே ஒருத்தன் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுடைய டூல் தான் இந்த பாடி மைண்டு, அது என்ன வேணா இதை வச்சு செய்யட்டும்னு நீங்க அதுகிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அங்க கரைந்து போறீங்க. அப்ப அங்க என்னதான் இருக்குது, சச்சிதானந்தம் மட்டும்தான் இருக்கு, அன்பு மட்டும்தான் இருக்குது, அவ்வளவுதான். அதுதான் பரபக்தி ஸ்வரூபம் என்று இந்த முதல் அத்தியாயத்துல நமக்கு சொல்ல வர்றாரு. அப்ப இறைவனை அறிவது என்பது ஏதோ வெளியே தேடி பிடிக்கிற விஷயம் அல்ல, அவனை ஏதோ வெளியிருந்து அன்பு செலுத்தி நேசிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது அல்ல. இங்க அன்பு நேசம் என்பது என்னன்னா, நேசிப்பவன் கூட கரைந்து போவது. ஏன் அங்க ஒருத்தரும் இருக்கக்கூடாது, அதுதான் திருமந்திரம் மீண்டும் சொல்வதும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு திருமந்திரம் சொல்ற பாடலுக்கு பொருள் இதுதான். எதன் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. எனக்கு வேற ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை நான் நேசிக்கிறேன், அவன் மீது ஆசை வைக்கிறேன், அவன் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதற்கு கூட இரண்டாவது பொருள் இல்லை. ஏனென்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை தான் இந்த உபதேசம் நமக்கு சொல்லுது. இந்த முதல் அத்தியாயம் பரபக்தி ஸ்வரூபம் இப்படித்தான் நிறைவடையுது. ஏன்னா இங்க அன்பு பக்தி என்றால் வேறு வேறு கிடையாது. பக்தி என்றால் ஏதோ எனக்கு வேறாக இல்லை, இறைவனை வணங்குகிறேன் என்று கிடையாது. அவனும் நானும் ஒன்றே, இயக்கத்துவமான அன்பு. அந்த அன்புக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன். உண்மையான அன்புன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்க அப்படின்னு கேட்டால், அது அம்மா மகள், அம்மா குழந்தை உறவு அல்லது கணவன் மனைவி உறவுல அந்த ட்ரூ லவ் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தெரியும், இங்கே அவர் வேற நான் வேற கிடையாது, பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஒன்றுன்னா இவ துடிப்பா, இவருக்கு ஒன்றுனா அவ துடிப்பா. அதே மாதிரி தான் தாயும், தன் மகனுக்கு ஒன்றுனா அம்மா துடிப்பா, அம்மாவுக்கு ஒன்றுனா மகன் துடிப்பான். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். அது ஏன்னா இரு உடல் கிடையாது. பார்ப்பதற்கு நமக்கு இரண்டு பேர் தனித்தனி உடல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அன்பினால் ஒருவராகி விட்டார்கள். இருவரும் உள்ள மனதளவில் ஒன்றாகி விட்டார்கள், ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு ரெண்டு பாடி இருக்கிற மாதிரி தெரியும். கணவன் மனைவி உறவும் அப்படிதான், வெளியே பார்க்கறதுக்கு ரெண்டு பாடி இருக்கிற மாதிரி தெரியும், அவர் வேற இவர் வேற நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே அன்புனால ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இறைவனும் நம் இடத்திலிருந்து பிரிக்க முடியாதவனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த முதல் அத்தியாயம் நமக்கு நிரூபணம் செய்து, அதுதான் பரபக்தி ஸ்வரூபம். பரபக்தி ஸ்வரூபமா இந்த முதல் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்யறோம். இப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாரத பக்தி சூத்திரம் வந்து மிகப்பெரிய ரகசியத்தை இப்படி உடைக்குது, வெட்ட வெளிச்சமா உடைக்குது. அதனால பக்தின்னா ஏதோ டெய்லி பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது, தீ மிதிக்கிறது, அளவு குத்துறது, காவடி எடுக்கிறது, அப்புறம் சீசனுக்கு சீசனுக்கு பக்தி பண்றது, அதாவது ஒரு சஷ்டி வந்தா கடவுள் வணங்குறது, பௌர்ணமி வந்தால் கிரிவலம் போறது, இப்படி எல்லாம் பக்தி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இந்த பரபக்தி ஸ்வரூபம்ங்கிற முதல் அதிகாரம் நமக்கு நிரூபணம் செய்கிறது. அடுத்தது பரபக்தி மகத்துவம் அப்படிங்கிற டாபிக்ல ரெண்டாவது அத்தியாயம் தொடங்க இருக்குது. அதை நம்ம நாளைக்கு தொடங்கலாம், ஏன்னா இப்போ நம்ம தொடங்கினோம்னா அது ரொம்ப ப்ரீஃப் சப்ஜெக்ட், அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கொண்டு போகணும். நம்ம ரெண்டாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் போனால் நல்லா இருக்கும். அதனால இப்போ இன்னைக்கு வந்து நம்ம முதல் சாப்டரை கம்ப்ளீட் பண்ண மாதிரி முடிச்சுக்கலாம். ஆக எல்லோரும் பக்தினா என்னன்னு புரிஞ்சு நாரத பக்தி சூத்திரத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு ஒரு நல்ல தெளிவுக்கு வாங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா இங்க நீங்க வேற, இறைவன் வேற இல்லை. பிரிச்சு பார்க்கிறதுக்கு இரண்டாவது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படின்னு சொல்லுது. இதுதான் அத்வைதமும் சொல்லுது, அதுதான் இங்க நாரதரும் சொல்றார் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.